நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
நேற்று ஒரு புது வருடம் பிறந்திருக்கிறது. இந்த செய்தி சிலருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம். சீனா புது வருடம் பிறந்திருக்கிறது. 1934, 46, 58, 70, 82, 94, 2006, 2018, 2030, 2032 ஆகிய வருடங்கள் நாய் வருடமாகும். சீன சோதிடத்தில் நாய் 11வது குறியாகும். முன்பு ஒரு காலத்திலே முதல் வருடக்குறியாக யார் வருவது என்பதில் விலங்குகளுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. இதற்கு தீர்வாக ஒரு நீச்சல் போட்டி அறிவிக்கப்பட்டது. அதில் எலி, எருது, புலி, முயல், டிராகன், பாம்பு, குதிரை, ஆடு, குரங்கு, சேவல் ஆகியவற்றைத் தொடர்ந்து நாய் 11வது இடத்தில் வந்தது. சிறந்த நீச்சல் திறன் கொண்ட பிராணியாக இருந்தபோதும் பாதி வழியிலேயே நாய் ஓய்வெடுக்க போய்விட்டதால் அது 11வது இடத்தில் தான் வர முடிந்தது. அதனால் நாய் 11வது வருடக்குறியாக அறிவிக்கப்பட்டது. இந்த வருடங்களில் பிறந்தவர்கள் தோழமை, நேரிடை போக்கு, மனிதாபிமானம் ஆகியவற்றை தங்களின் குணங்களாக கொண்டார்கள் என்பது சீன சோதிடத்தின் கணிப்பாகும். எமது நேயர்கள் சிலரிடம் நாய் என்றால் அவர்கள் மனதில் முதலில் படுவது என்ன என்று கேட்டதற்கு அவர்கள் மனதில் முதலில் தோன்றிய விடயம் தோழமை மற்றும் நம்பகத்தன்மை என்பனவாகும். நமது நேயர்களின் மனதில் பட்டவை சுவையாக இருந்தன. அதனை தொகுத்து இங்கு தருகிறோம்.
நாய் என்ற நன்றி உள்ளது. ஆமாம், நன்றி. அதாவது கடிக்காத அதெல்லாம் இருக்கட்டும், நாயோட பழகினீங்கலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது மனிதர்கள் வந்து இந்த அளவுக்கு சரியா எவ்வளவு அன்பை கொடுக்கறதுக்கு நம்ம தகுதியானவர்களாம். முதல்ல நாய் வந்து எவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்குது, வெளில போனால் எவ்வளோ பாசமாக ஓடி வருது. அப்போ யோசிச்சு பார்க்கணும், அந்தளவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, கட்டுப்பாடற்ற அன்பை கொடுக்கறதுக்கு வந்து நாய் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி இந்த சைனீஸ் புத்தாண்டு இருக்கு இல்லையா, அது வந்து கட்டுப்பாடற்ற அன்போடு மக்களுக்கு கிடைக்கணும், ஒவ்வொரு மனிதர்களும் வந்து இன்னொரு மனிதன்கிட்ட கட்டுப்பாடு இல்லாமல் அன்பை செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன்.
மனிதனின் மிக்க லாயல் நண்பன், நன்றியோடு இருக்கும், நம்பகத்தன்மையாக இருக்கும், அவ்வளோதான் எனக்கு. உற்றத்தோழன். ஆனால் ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா நம்ம முத ஹண்டர்ஸாக இருக்கும் போது நமக்கு உரிய தோழனாக இருந்தது நாய். அதுக்கப்புறம் தான் நம்ம உழவுக்கு வந்தோம், அப்போ தான் கேட்டல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆச்சு. பட் முதல் நண்பன் நாய்.
நாய் என்றால் நன்றி தாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, நாய்க்கு இன்னொரு நாயை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு.
நாய்னா நாய் வந்து வீட்டை காக்கும், எப்போ வந்தாலும் நம்ம வந்து நம்ம பின்னாடி வந்துடும், எங்கே போனாலும் இருக்கும். பிள்ளைங்கள் வந்தால் அவங்கள தெரியும், நம்ம எந்த நாட்டிலேருந்து போனாலும் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போனால் அந்த நாய்களுக்கு தெரியும் நம்ம சொந்தக்காரங்க தான். அது தெரியும், மற்றவங்களை கடிக்கும் ஆனால் நம்மளை கடிக்காது, நம்மளை ஏற்றுக்கிறோம். ஸோ அதுதான் பெரிய விஷயம்.
வீட்டில் வந்து ஒரு விசுவாசமாக இருக்கிற ஒரு ஜீவனாக தான் நாயை நம்ம சித்தரிச்சிருக்கோம். அதை அப்படியே காலகாலமாக அப்படியே பார்த்து வந்திருக்கோம். டொமஸ்டிகேட்டட் அனிமல் இல்லைங்க, என்கிட்ட இல்லை, என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னும் வாங்கி கொடுக்கலங்க. வாழ்க்கையில் வேறு வேறு ப்ரையாரிட்டி இருக்கிறனால இப்போ அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதுவாக தெரியல.
நாய்னா வந்து என் ஒய்ஃப் பெட்டு ஒரு வச்சுருக்காங்க, ஜெரின்னு சொல்லி, அந்த நேரம் தான் வரும் எனக்கு. அது என்ன பண்ணு, யாரையுமே சேர்க்கக்கூடாது, சேரக்கூடாது. அந்த குடும்பத்தில் நான் நுழையிறதுக்கு முதல்ல கன்வின்ஸ் பண்ண வேண்டியது அந்த நாயாக தான் இருந்தது. நிஜமாகவே
நன்றி உள்ளது
நாய். எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் எங்கிட்ட விட நாய், எங்களை ஃபார்ம் இருக்குது, அதாவது நிறைய நாய் நிற்குது. அதில் அதை பற்றி அந்த நாய்க்கு நிறையவே நன்றி இருக்குது. இப்போ நீங்கள் ஒருக்கா சாப்பாடு கொடுத்தானே, ஒருக்கா தண்ணி கொடுத்தானே, அது திருப்பி திருப்பி உங்களை தேடி வேறு எங்கே விட்டாலும். இப்போ 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் போனாலும் அது ஞாபகம் வச்சுருக்கு. நாயில் அது நல்ல குணம், அதுதான் அந்த நாய்க்குரிய இது. எனக்கு நாய் நல்ல விருப்பம். ஆனால் அண்ணன் ஆஸ்திரேலியாவில் அதை வளர்க்கல, அது சரியான எக்ஸ்பென்சிவ் எக்ஸசைஸ் நாயை வளர்க்குறது. ஏன்னா வெட்டினரி டாக்டர்கிட்ட ஊசிக்கு போனாலும் 180 ரூபா இருக்கா, அது அதுதான் அதுன்ற பிரச்சனை. இல்லை நாய் சத்தம் போடுறத நான் செய்து காட்டலாம்னா, நாய் நாயின் மரியாதையை நான் சத்தம் போட்டு குறைக்க விரும்பலை.
நாயினா எனக்கு நன்றி உள்ளது, நன்றி உள்ளதுன்னு ஒன்று வருது. நாய் இருந்தது சின்ன, இப்போ கிடையாது. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க வளர்த்துறது அதை பொறுத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போ நிறைய இன்வெஸ்டிகேஷன் இதிலெல்லாம் கூட நாய் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரெல்லாம் அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு விலங்கு. இது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது அஞ்சு அஞ்சு அறிவு ஆறு அறிவுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த நாய்க்கும் ஒரு சில சிறப்புத்தன்மை இருக்குது. அது எப்படி அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாசனையை ஒரு ஒரு ஆளை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதை இன்னொரு இடத்துல எங்கெல்லாம் அது குற்றம்னு ஒரு இது பண்ணலாம், சில எவிடென்சஸ் தேட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயை வச்சு கூட தேடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய சிறப்பு பண்புகள் சில நாய்களுக்கோ விலங்குகளுக்கோ இருக்குது.
நான் என்ன ஒரு நன்றி உள்ள மிருகம், ஆக்களை வீட்டை காக்கும் எல்லாம் எங்களை அது அதோட குரோஸ் அல்சேஷன் குரோஸ் நாய் தான் அந்த நோமல் நாயில் இது. ஆனால் நல்ல நன்றி உள்ள நாய். நான் கேட்டுக்கு கிடக்க நான் விடுதி எழுப்பி கதவு துறக்க தண்டை கூட்டுக்க வந்து இன்னைக்கு படுக்கும். மற்றது அந்த வீட்டில் ஒரு இந்த பாம்போடையும் விடாது. அது நானேதாலும் வித்தியாசமாக சத்தம் போட்டால் எனக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லி கூட்டுக்கால வந்துடும், வெளியில் வந்துடும். பாம்பை அப்படியும் கடித்து சாக்காட்டி தான் வைக்கும். ஐயோ நல்லொரு நாய். எங்களுக்கு ஒரு 15 வருஷம் இருந்தது. வந்து வருத்தம் வந்தான் டாக்டர்ஸ்டெல்லாம் காட்டினது வந்து செத்து போச்சு. அந்த வருத்தம் வந்ததுலாம் அவை ட்ரீட்மெண்ட் செய்கிற பெரிய யோசனை இல்லைன்னு சொல்லி தான் வந்து விட்டு நின்று தான் செத்தது. நல்லொரு நன்றி உள்ள நாய். அப்பா அந்த கதவை துறக்க வந்து கூட்டுக்கு ஏறி படுக்கும். அப்படி ஒரு நான் இப்போ ஒரு இது மற்ற வேறு அக்கடே இது இந்த கோழிகள் வந்தால் போய் சாக்காட்டி போடுவோம். இங்கே கோழி ஒன்றும் செய்யாது. அப்படி அப்படி வேறு காகம் வந்து நெல்லை சாப்பிட்டா கூட்டுக்கணுண்டு சிக்னல் தரும். அப்படி ஒரு நல்ல ஒரு நாய். அப்பா
நான் என்றால்
அதுக்கு பீமன் ரெண்டு பேர் வச்சு வச்சுருந்தாங்கள்.
பீமன்னோட பேரோடு நான் அங்கே நான் இருக்குது. நான் இன்னொரு நாயை பற்றி சொல்ல போகிறேன். சரியா எங்களுடைய அண்ணி அவங்க ஒரு நாய் வச்சுருந்தாங்க. உண்மையிலே செல்ல பிராணியாக வளர்த்து நல்லா இருந்து அப்போ நான் முல்லைத்தீவில் வைக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வீக்கெண்டுக்கும் வருவேன். வீக்கெண்டு வந்தால் எங்களுடைய அண்ணன் வீட்டை போகிறது வழக்கம். ஒரு நாள் நான் போனேன், அவங்களாம் அழுதுகொண்டிருக்கிறாங்க. என்ன என்னன்னா ரோசிக்கு சோம் இல்லை. என்னடா ரோசுக்கு சோம் இல்லைன்னு நான் வில்லத்திலேருந்து வந்துட்டு இவங்களை என்ன செய்கிறேன்னு பின்ன நான் சொன்னேன். நான் போய் பெட்னஸ் ஏஜென்ட்டை போயிருந்து நான் வீரமாளியாக அம்மன் கோயிலுன்ற ஒரு இடத்துல ஒரு பெட்னஸ் ஏஜென்ட் தான் அவர்கிட்ட போய் சொன்னேன். இப்படி ஒரு நாய் கட்டிட்டு இருக்குது இப்படி இப்படி என்று சோம் இல்லை. அவர் வந்தார், வந்து ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பாட்டு போட்டுவிட்டேன். நான் வந்து உலாவத்தவங்க இருந்தேன். அவங்களெல்லாம் சிரித்தாங்க, வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அடுத்த வீக்கெண்டு வந்தார், எல்லோரும் அழுது கொண்டு இருந்தாங்க. ரோசி செத்து போயிட்டேன் நான். சரியா தின்னப்பா இது இது அப்படின்னு ரோசியத்து போயிட்டு பின் அவங்க ஒரு சீலை எடுத்து ஒரு புதுச்சீல வேண்டி ஒரு மாமரத்து கீழே பெரிய தோண்டி அதுக்கு சாமனை பூ எல்லாம் வச்சு அதையெல்லாம் வச்சு கிச்சு அதையெல்லாம் அதையெல்லாம் புதைச்சாங்க. புதைச்சி போட்டு அதை வச்சுருந்தாங்க. இப்போ அது என்னுடைய அண்ணன் மகன், அண்ணின மகன், அவன் வந்து இந்தியாவில் படித்து கொண்டிருக்கார். இப்போ அவர் அங்கே அவருக்கு நியூஸ் போயிருக்கு. ஒரு 2 கிழமைக்கு தான் நியூஸ் போயிருக்கு. அப்போ லெட்டர்லாம் போயிருக்கு. இப்போ ரோஸ் சேர்த்து போச்சுண்டு அவர் அங்கே அழுதுகொண்டிருக்கிறாராம். அப்போ அங்கே அங்கேருந்து அவர் மேலுக்கு இருக்கிற பொடிய பொடியன் வந்து என்ன ஏன் அழுகிறாங்களா அது சொல்லியே அங்கே எங்களை ரோஸி அங்கே சேர்த்து போச்சுண்டு. அப்படியான சரித்திரம் இந்த ரோசியை பற்றி. இப்போதான் நாயை பற்றி நான் அழைஞ்சேன்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. பிறந்திருக்கும் சீன புது வருடம் நாய் வருடம் என்பதால் நாய் என்றதும் எமது நேயர்கள் சிலரின் மனதில் தோன்றிய முதல் விடயம் குறித்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.
இன்னொன்று சொல்றேங்க. மகாஜனா காலேஜிலே ஒரு மாஸ்டர் இருந்தவர். அவர் போர்டிங் மாஸ்டர் இருந்தவர். போர்டிங் மாஸ்டர் கேட்க அவர் ஒரு நாய் வளர்த்தவர். ரெண்டு நாய் அது செய்ய அந்த நாயை சரியான அன்பை வளர்க்க அந்த பெண்ணை வந்து ஒரு ஆளை கடிச்சு போடுது. அப்படி கடிச்சு கொண்டு அன்கன்ட்ரோலபிள் வரைக்கும் அவருடைய கன் இல்லாமல் இருந்தது. அப்போ ஆமி வரைக்கும் முன்னமே அவர் ஒன்றா அந்த நாயை சுட்டு போட சுட்டு போடக்கு அந்த மற்ற நாயை பார்த்து கொண்டு இருக்குது. சுட்டுக்கிட்டு தான் போட்டு அது முடிஞ்சு நாய் இல்லாமல் இருந்தால் பின்ன இந்த பிறகு அந்த கன் எடுத்து 2 நாள் 3 நாள் பிறகுதான் கண் எடுத்து துடைச்சி போட்டு அங்கே வச்சுக்கிறாரு. வைக்க அந்த நே பார்த்துட்டு வந்து அவரு கடி அடிக்கண்டு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி ஆனால் ஹாலாம் ஓ அப்போ அந்த நாய் வந்து அவர் கடிக்கவே மரத்திலேயே கல் இறங்கி கொண்டிருந்த ஒரு ஒரு தான் இறங்கி வந்து அவன் விளக்கி எடுத்து அடித்து கொண்டு போட்டான். இந்த கதை இப்படி தான் நாய் பற்றி உண்மையில் பல விதமான கதை.
நாய் என்றால் எனக்கு ஞாபகம் வருவது நன்றி. நன்றி காவல் நட்பு
வீட்டு சூழல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம்.
ஃப்ரெண்டு நண்பன் நான் என்ன நண்பன் தான் தோணுது முதல் வாரது முதல் எண்ணம். ரெண்டாவது எனக்கு பர்சனலான நாய் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பழகிற நாய்கள் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிற நாய்கள் தான் ஞாபகம் வருது. நான் சொன்ன உடனே வேறு எதுவும் ஞாபகம் வரல. இல்லை அதான் நண்பன் சொல்கிறேன்னு அவ்வளோ நண்பன் அவ்வளோதான் வேறு எதுவும் ஞாபகம் வரல.
எங்கள் நாயினை வந்து சுந்தர ராமசாமியோட கவிதை தான் ஞாபகம் வரும். நடுநிசி நாய்கள்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்குது, அந்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வரும். நாய் எனக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு கவிதை ஞாபகம் இல்லை, ஆனால் இந்த தலைப்பு ஞாபகம் இருக்குது நடுநிசி நாய்கள்னு சொல்லிட்டு அந்த கவிதை ஞாபகம் வரும். எங்கிட்ட ஒரு நாய் இருந்தது. பட் அந்த நாய் வந்து நாங்கள் இப்போ ஊருக்கு போடும்போது கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. என் பொண்ணுக்கு ரொம்ப விருப்பம், அடுத்த பர்த்டேக்கு வந்து நாய் வேணும்னு கேட்டிருக்கா.
நாய் எனக்கு பொதுவாகவே வீட்டுக்குள்ளே வளர்க்குறது பிடிக்காது, பெட்டு மாதிரி வளர்க்குறது பிடிக்காது. ஆனால் அதை நம்ம ஒரு பாதுகாப்புக்காக இல்லை நம்ம வயல்வெளியில் இப்போ நாங்கள்லாம் எங்கள் வயலில் வந்து வளர்ப்போம், எங்கள் தாத்தாலாம் வளர்த்துருக்காரு. வீட்டுக்குள்ளே விட மாட்டோம், வீட்டு முச்சத்திலே இருக்கும். அந்த மாதிரி வளர்க்குறதுல ஒன்றும் எனக்கு எதிர்ப்பு கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம பெட்டில் படுத்துக்கிட்டு அதை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. இன்னும் என் மகன் வந்து நாய் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். நான் உனக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, என்ன தான் நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது நக்கி தான் சாப்பிடும். அதனால் நாய் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இதுதான் நாயை பற்றி என்னோடய கருத்து.
இல்லை எங்கள் வீட்டில் இருந்தாலும் ஆனால் நாயை வந்து வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அது என்ன இருந்தால் ஒரு கம்பானியன் மாதிரி. நம்ம ஒரு நாய் வந்து ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு போர் அடிக்காது. என்ன சொல்கிறதுனா எப்போவுமே வந்து நமக்கு கம்பெனி கொடுக்க துரு துருன்னு ஆக்டிவாகவே இருக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எங்கேயாவது ஊர் விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக இருப்போம். ஆனால் வந்த உடனே இவ்வளோ நேரம் நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஏறி ஒரு மாதிரி பண்ணிவிடும். அது அந்த இதுலேயே வந்து நம்மளே நம்ம மறந்துடும், அவ்வளோ சோர்வையும் மறந்துட்டு திரும்பி நம்ம வந்து ரிஃப்ரெஷ் ஆகிப்போம். அது வந்து ஒரு நல்ல கம்பெனியன்.
ஞாபகம் பெறுவது முதல்ல கல். இரண்டு சொல்லி சொன்னால் நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும் சொல்றது. நீங்கள் நாய் என்ற உடனே நான் கல்லைத்தான் தேடிவிட.
ஏன் நாய் என்ற ஆக்களை பேசுகிறோம்? அதுதான் அதுதான் நான் ஒரு நாள் யோசித்து பார்த்துறேன். இவ்வளோ நன்றியுள்ள மிருகம், நல்லா இருக்குது, நல்லா எல்லாம் செய்யுது, ஒரு எசமானுக்கு நன்றியாக எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் நன்றியுள்ள, ஏன் அந்த நாயண்டு ஆக்களை பேசுகிறதும் அதே நேரம் மக்கள் நாயண்டு பேசிக்க கோவப்படுறதும் என்னத்துக்கு ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன். நான் நினைக்கிறேன் என்ற விட சரியோ தெரியாது, அந்த ஒரு எசமானுட்ட இருக்கிற நாய் என்னமொரு எசமானுட்ட அல்லது திடீரென்று வார ஒரு எசமான் அதுக்கு சாப்பாடு போட்டு அதை அதுக்கு ஒரு தடவை கொடுத்த உடனே அது அது அவன் அந்த ஆள் வந்து ஒரு கெட்டாளாக இருந்தாலும் ஒரு திருடனாக இருந்தால் கூட அந்த ஆள் பின்னால் போயிடும். பொதுவாக அப்படி தான் நடக்குது. அப்படி தான் அதுக்காக வேண்டி தான் அந்த நாயன்னு சொல்கிறேன், நக்கிற நாயன்னு சொல்லி பேசுகிறது. அதுக்கு தான் அப்படி சொல்கிறோம். அந்த நாய் டக்கண்டு மாறிடுமான தான், அதால் தான் அந்த நாயன்னு பேசுகிறது. ஒவ்வொரு விலங்காலையும் பேரும் யோசிச்சுறான், ஏன் குரங்குன்னு பேசுகிறது, ஏன் பண்டிகன்று பேசுகிறது, ஏன் அவன் பண்டிகை வருஷமும் இருக்குது, குரங்கண்ட வருஷமும் இருக்குது. நான் இந்த வருஷம் வந்து நினைக்கிறேன் மைக்கேல் ஜாக்சன் என்ன நான் இந்த வருஷம் மடோனா நான் இந்த வருஷம்.
எமது நேர் குறிப்பிட்டதைப் போல பிரபல அமெரிக்க இசைக்கலைஞர்கள் மைக்கேல் ஜாக்சன் மற்றும் மடோனா மட்டுமல்ல, அமெரிக்காவின் அரசியல் அமைப்பை எழுதிய பெஞ்சமின் பிராங்க்லின், முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன், தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாய் வருடத்தில் பிறந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டின் அதிபர் என்று கூறும்போது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த பிரதீபா பட்டேல் மட்டுமல்ல, எட்டாவது குடியரசுத் தலைவராக இருந்த தமிழர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களும், விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்ட சுப்பிரமணியம் சந்திரசேகர், கார்ல் சேகன் என்பவர்களும், அரசியல்வாதிகள் சோனியா காந்தி, வின்ஸ்டன் சர்ச்சில், இலங்கையின் இடதுசாரி தொழிற்சங்கவாதி பாலா தம்பு, தமிழக அரசியல்வாதி கே அன்பழகன் ஆகியோரும் நாய் வருடத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். கலைஞர்களை எடுத்துக்கொண்டால் தமிழக எழுத்தாளர் ஜெயகாந்தன், பரதநாட்டிய கலைஞர் குமாரி கமலா, புல்லாங்குழல் கலைஞர் என் ரமணி ஆகியோரும் அன்னை தெரசா கூட நாய் வருடத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள். நாய் வருடத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல எமது நேர்கள் அனைவருக்கும் சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil